தென்றல் மே 2012 இதழ். மரவன் புலவு க. சச்சிதானந்தன் அவர்களுடன் ஒரு நேர்காணல். சந்திப்பு படங்கள் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மரவன் புலவு க. சச்சிதானந்தன் யாழ்ப்பாணத்திலும் தமிழகத்திலும் இயங்கி வரும் காந்தழகம் பதிப்பகத்தின் உரிமையாளர், ஐநா உணவு வேளாண் அமைப்பின் ஆலோசகராக 7 ஆண்டுகள், 23 அரசுகளுக்கு பணியாற்றியவர், 60க்கும் மேற்பட்ட உலக நாடுகளுக்கு பயணம் செய்தவர், விலங்கியலிலும் தமிழிலும் முதுகலை பட்டம் பெற்றவர். இவர் நிறுவிய www.tamilnool.com தமிழின் முதல் இணைய புத்தக விற்பனை வலைமனை ஆகும். பொன்னம்பலத்திலிருந்து மின்னம்பலத்திற்கு www.thevarum.org சைவ திறமைகளை எடுத்துச் சென்றவர். அவற்றை உலக மொழிகள் பலவற்றில் இணைய வழியே பரப்பி வருபவர். அவருடனான உரையாடலில் இருந்து சைவ திருமுறைகளை இணையத்தின் மூலம் உலகம் முழுதும் பரவ செய்து மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்கிறீர்கள். அந்த பணி பற்றி, அதற்கான ஆர்வம், பின்புலம் பற்றி சொல்லுங்கள். என் தந்தையார், பாட்டனார் என எல்லோருமே சைவ மரபினர். கல்லூரி மலக திருவாசகத்தை பாடுபவர்கள். எனக்கும் சிறு பருவத்திலேயே திருமுறைகளில் பயிற்சி அளித்தார்கள். அந்த ஈடுபாடுதான் என்னை பணிக்குள் விரும்பி ஆட்பட தூண்டியது. கொழும்பு தட்சிணத்தார் வேளாளர் மகமை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலார் முருகன் பாடல்கள் 4800 பக்கங்களை 12 பகுதிகளாக பதிப்பிக்கும் பணியை எங்களுக்கு கொடுத்தார்கள். கோவை கம்பன் கழகத்தால் கம்பராமாயணம் பதிப்பு பணியை தந்தனர். புலவர் வெற்றி அழகன் மெய்ப்பாளராக இருந்து கம்பராமாயண பணியை செம்மையாக நிறைவேற்றினார். பின்னர் தருமபுரம் ஆதீனம் குருமகா சன்னிதானத்தின் அழைப்பை ஏற்று சைவ திருமுறைகளை மீள்பதிப்பு செய்யும் பணியில் விரும்பி ஆட்பட்டேன். 1996 தைப்பூசத்தன்று பணியை துவங்கினேன். 16 பகுதிகளாக 12 திருமுறைகளை, 18268 பாடல்களை, 20,000 பக்கங்களில் பொழிப்புரை, குறிப்புரை, கோயில் வரலாறு, அருளாளர் வரலாறு, ஆசியுரை, பதிப்புரை, ஆராய்ச்சியுரை என ஒவ்வொரு பகுதியும் சுமார் 1000-1200 பக்கங்கள் கொண்டதாக திட்டமிட்டு உருவாக்க உழைத்தோம். ஓராண்டில் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு சவாலாக நானும் ஒப்புக்கொண்டேன். அச்சுத்தாளை மொத்தமாக வாங்கி வைத்தேன். 20 பேரை பக்கமாக்கல் பணிக்கு அமர்த்தினேன். 15 பேரை மெய்ப்பு பார்க்கும் பணியில் ஈடுபடுத்தினேன். காலை 6 மணிக்கு தொடங்கினால் இரவு 10 மணி வரை வேலை செய்வார்கள். கிட்டத்தட்ட ஓராண்டில் பெரும்பாலான பணிகள் நிறைவுற்றுவிட்டன. 9வது மாதத்தில் அச்சிட்ட பக்கங்களை இறுதிநிலை மெய்ப்பு ஒப்புதலுக்காக தருமபுரம் ஆதீனத்தில் கையளித்தேன். ஒப்புதல் கொடுப்பதையும் பணத்தை கொடுப்பதையும் ஆசியுரை அளிப்பதையும் அவர்கள் தள்ளி போட்டுக் கொண்டே வந்தனர். இவ்வாறு நடக்கும் என பேரா ஆசான்யா முன்னரே என்னிடம் கூறியிருந்தார். 1996 தொடங்கி இந்த 2012 வரை 16 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 16வது பகுதிக்கு உரிய ஆசியுரை ஆதீனத்தில் தரவில்லை. ஆதீனத்தின் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்பதால் பதிப்பு முன்பணம் கொடுத்தவர்கள், என் வழி திருப்பணிக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் எங்களை குறை சொல்லுமாறு தருமபுரம் ஆதீனத்தில் நடந்து கொண்டனர். சைவ சமய குறிப்பீடம் என்பதால் நான் இதை பெரிதுபடுத்தவில்லை. தொடர்ந்து கணினி தொழில்நுட்பம் மாறி வருகிறது. 2003 வரை நான் தயாரித்த எணினி தரவுகளை தொடர்ந்து பயன்படுத்த மாற்று தொழில்நுட்பத்துக்கு மாற வேண்டி இருந்தது. எனவே இதுவரை செய்த பணிகளை இணையத்தில் ஏற்றப் போகிறேன். தொழில்நுட்பம் மாறினாலும் தரவுகள் நிலைத்திருக்கும் என்று சொன்னேன். அதற்கு திருமணத்தில் யார் இணையத்தை எல்லாம் பார்க்கப் போகிறார்கள் என்றனர். நான் இவற்றை இப்படியே வைத்திருக்க முடியாது, நூற்றுக்கணக்கானவர்களின் உழைப்பு உள்ளடங்கி இருக்கிறது என்று அடிக்கடி வலியுறுத்தி சொன்னேன். இறுதியில் 2005 இணையத்தில் பதிவேற்ற சம்மதித்தனர். நாங்கள் இணையத்துக்குள் ஏற்றினோம். 2006 தைப்பொங்கல் அன்று திருமுறைகள் இணையத்தில் வெளியானது. காலப்போக்கில் ஒருங்குறி எழுத்துரு வந்ததும் அதற்கு மாற்றி இணையத்தில் பதிவேற்றினோம். திருமுறைகளை பன்மொழிக்கு ஒலிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும் சாத்தியமானது எப்படி? திருமுறைகளை இணையத்தில் ஏற்றிய சில மாதங்களிலேயே நியூசிலாந்தில் தேவார பாடசாலை ஆசிரியர் பொறியாளர் சக்திவேலிடமிருந்து இங்கு தேவார பாடசாலை இருக்கிறது, ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது, ஆகவே ஒரு 100 பாடல்களையாவது நீங்கள் ஆங்கிலத்தில் ஒலிபெயர்த்து தட்டச்சு செய்து இணையத்தில் பதிவேற்றுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். கணினியாளர்களின் உதவியுடன் 18268 பாடல்களையும் ஆங்கிலத்தில் கணினி வழி ஒலிபெயர்த்தோம். உடனே அவர்கள் எங்களுக்கு ஆங்கில பொருளோடு விளக்கமும் இருந்தால் பயனுள்ளதாக இருக்கும் என வேண்டுகோள் வைத்தனர். 9-11 தவிர பிற திருமுறைகளுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிறது. பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி, சேக்கையார் அடிப்பொடி, ராமகிருஷ்ண மடம் ஆகியோரிடம் உரிமை வாங்கி இணையத்தில் வெளியிட்டேன். பின்பு 9 மற்றும் 11 திருமுறைகளை கும்பகோணம் பேராசிரியர் சங்கரநாராயணன் மொழிபெயர்த்து தந்தார். இன்றைக்கு சைவ திருமுறையின் 18268 பாடல்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாகி இருக்கின்றன. இந்நிலையில் சுவிட்சர்லாந்து தேவார பாடசாலையில் திருமுறைகளை கற்பிக்க ஜெர்மன் மொழியில் ஒலிபெயர்ப்பு வேண்டும் என அங்கு சொற்பொழிவுக்கு சென்ற பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் வழி செய்தி அனுப்பினர். உடனே ஜெர்மன் மொழிக்கு ஒலிபெயர்ப்பு செய்து கொடுத்தோம். அதன் பின்னர் அரபு, ஆப்பிரிக்கன், உருசியன், கிரியோல், தேவநாகரி, ஹிந்தி, சீனம், சிங்களம், ஜப்பான், இந்தோனேஷியா, பர்மா, தாய்லாந்து என 20 மொழி வரி வடிவங்களுக்கு ஒலிபெயர்ப்பு செய்திருக்கிறோம். தெலுங்கில் திருமுறைகளை மொழிபெயர்க்க எண்ணியிருக்கையில் மின்தமிழ் குழுமம் மூலம் விசாகப்பட்டினம் எழுத்தாளர் திவாகரின் தொடர்பு கிடைத்தது. அவரிடம் திருமுறைகளை தெலுங்கில் மொழிபெயர்க்க இயலுமா என கேட்டேன். அவரும் ஒப்புக்கொண்டார். அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து முதலில் முதலாம் திருமுறையை மொழிபெயர்த்தனர். எவ்வித சன்மானத்தையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. எனினும் மொழிபெயர்ப்பிற்கான பணத்தை அவர்களுக்கு என்னால் கொடுக்க முடியவில்லையே என மன வருத்தம் கொண்டேன். தமிழக அரசின் மேனாள் தலைமைச் செயலாளர் டி வி வெங்கட்ராமனை ஒரு நாள் சந்தித்த போது அவரிடம் தெலுங்கு மொழிபெயர்ப்பு பணியை எடுத்துச் சொன்னேன். அவர் உடனே திருப்பதி தேவஸ்தான தலைவரான ஆதிகேசவலுவை தொடர்பு கொண்டார். அதன் விளைவாக ஆதிகேசவலு அவர்கள் சென்னை வந்தபோது சந்தித்து ஒளி ஒளி காட்சி மூலம் திருமுறை திட்டத்தை பற்றி விளக்கிச் சொன்னேன். தமிழில் இவ்வளவு இருக்கிறதா, இதை தெலுங்கில் கொண்டு போகாமல் வேறு எதை கொண்டு போவது என்று வியந்து அவர் திருமுறைகளை தெலுங்கில் மொழிபெயர்க்கும் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டார். திருப்பதி தேவஸ்தானம் பல்வேறு திருமுறைகளை தெலுங்கில் மொழிபெயர்க்கும் திட்டத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது. திவாகர் தான் அந்த திட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக உள்ளார். அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. 1, 2, 3, 7, 9 திருமுறைகள் மொழிபெயர்ப்பாகின. 4, 5, 6, 8, 10, 11, 12 திருமுறை பணிகள் வேகமாக நடைபெறுகின்றன. கன்னட மலையாள மொழிபெயர்ப்பும் பணியும் இப்படி அமைந்ததுதான். கன்னடத்தில் 1, 8, 9 திருமுறைகள் மொழிபெயர்ப்பாகியது. 12 திருமுறையில் பாதியை முன்பே மொழிபெயர்த்துள்ளனர். மலையாளத்தில் 8 திருமுறை மொழிபெயர்ப்பாகியது. கன்னட மலையாள மொழிபெயர்ப்புகளுக்கு நிதி தேடிக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில மாதங்களுக்கு முன் நான் மியம்மா பர்மா போயிருந்தேன். அங்கே ஒரு பெண் யாரென்று எனக்கு தெரியவே தெரியாது. திடீரென 10,000 கியாட் பணம் தருகிறார் திருமுறை பணிக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று. நான் அங்குள்ள நடராஜர் கோயில் தலைவர் மாணிக்கத்திடம் அந்த பணத்தை கொடுத்தேன். திருமுறைகளை பர்மிய மொழியில் மொழிபெயர்க்குமாறு கேட்டுக்கொண்டேன். தற்போது திருவாசகத்தை மொழிபெயர்த்து விட்டனர். அதற்கான நிதியை அவர்களே திரட்டினர். மற்ற திருமுறைகளுக்கான பணியை செய்து வருகின்றனர். இதனை பர்மியம்மா மொழியில் 12 திருமுறைகள் www.youtube.com பார்க்கலாம். பின்னர் மலேசியா சென்றிருந்தேன். மலாய் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் திருமுறைகளை மலாய் மொழியில் மொழிபெயர்க்கும் திட்டத்தை ஒப்புக்கொண்டனர். தற்போது அதற்கான நிதியை மலேசியாவில் திரட்டி வருகின்றனர். பார்க்க மலாய் மொழி முயற்சி www.youtube.com. அப்பைய தீட்சிதரின் 100 விழாவில் திருமறை தளத்தை பற்றி விளக்கினேன். வடமொழிக்கு கொண்டு செல்ல பலர் முன்வந்தனர். முனைவர் காமாட்சி 4-5 திருமறைகளை மொழிபெயர்த்து தந்தார்கள். திருவாசகம் மொழிபெயர்ப்பாகிறது. மீதி திருமறைகளையும் மொழிபெயர்க்க முயல்கிறோம். இப்பணிக்கு பணம் தேவைப்பட்டது. ஆர்ஷ வித்யா குருகுல தலைவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களை அப்போது இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் எனக்கு அறிமுகப்படுத்தினார். சுவாமிகளிடம் இப்பணிகளை எடுத்துரைத்தேன். அவர் அதை மனமோந்து பாராட்டியதுடன் வடமொழிக்கு பெயர்ப்பதற்கான பணிகளுக்கு நிதி அளிக்க ஒப்புக்கொண்டார். தற்போது அப்பணிகள் நடந்து வருகின்றன. இந்தியில் ஏற்கனவே சென்னை பல்கலைக்கழக முன்னாள் இந்தி பேராசிரியர் முனைவர் சுந்தரம் மொழிபெயர்த்த 4, 5, 6, 7, 8, 10 திருமுறைகளின் 9,700 பாடல்களுக்கு உரிமை வாங்கி தளத்தில் பதிவேற்றி உள்ளோம். பேராசிரியர் முனைவர் சுந்தரம் முதலாம் திருமுறையை மொழிபெயர்த்து தந்துள்ளார். 2, 3, 8 திருக்கோவையால் 9, 11, 12 திருமுறைகள் மொழிபெயர்க்கப்பட உள்ளன. சிங்கள மொழிபெயர்ப்புக்காக கொழும்பில் இருக்கும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தாரை அணுகினேன். அவர்கள் சிங்கள மொழிபெயர்ப்பாளரை தேட தற்போது ஒரு மொழிபெயர்ப்பாளர் கிடைத்திருக்கிறார். அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்திய தூதுவரிடம் இப்பணி பற்றி அவர்கள் கூற அவரோ இதற்கான மொழி செலவையும் இந்திய அரசு மூலம்தான் தரக்கூடும் என்றும் அந்த பணியை உடனடியாக துவங்குமாறும் கூறியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் இவ்வாறு மொழிபெயர்ப்பு செய்வது என்பது ஒரு பெரிய பணி. இதில் பலர் ஈடுபட்டு வருகின்றனர். பாடல்களை படிப்பதோடு குரல் இசையில் கேட்கும்படியாகவும் தளத்தில் எட்டியிருக்கிறீர்கள் அல்லவா? ஒரு முறை தூத்துக்குடியில் சைவ சித்தாந்த சபையில் 12 திருமுறைகள் இணையதளம் பற்றியும் அதன் மொழிபெயர்ப்பு பற்றியும் காட்சி உரையாக சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்போது பிரபாகரன் என்பவர் எழுந்து, எல்லாம் செஞ்சிருக்கீங்க, பாட்டு கேட்க ஒன்றும் வழி இல்லையே, குரல் இசையை சேருங்கள் என்றார். அதுக்கு நான் அதுக்கு அதிக நிதி வேண்டுமே என்றேன். உடனே தன் கையில் இருந்த 5,000 ரூபாயை நிதியாக தந்தார். பணி செய்ய ஆள் வேண்டுமே என்றேன், நானே உங்களுக்கு பதிவு செய்து அனுப்புகிறேன் என்றார். அதே போன்று ஒவ்வொரு பண்ணிலும் ஒவ்வொரு பாட்டாக பதிந்து அனுப்பினார். அதை தளத்தில் இட்டோம். தருமபுரம் சுவாமிநாதன் பாடிய பாடல்களுக்கான உரிமையை வைத்திருந்த வாணி நிறுவனத்தாரிடம் முறையாக பேசி அதற்கான ஈட்டுநிதி தொகையை சிங்கப்பூர் நண்பர்கள் சிறப்பாக திருமறை மாநாட்டு குழுவினர் தந்தனர். அனுமதியை பெற்று தருமபுரம் பா சுவாமிநாதன் பாடிய 10302 பாடல்கள் இணையத்தில் பதிவேற்றினோம். திருக்கோவையார் மற்றும் 10, 11, 12 திருமறைகளின் பெரும் பகுதி ஒளிப்பதிவின்றி இருந்தது. நான் சிங்கப்பூர் சென்றிருந்த போது உருத்திரகாளி அம்மன் கோயிலாரிடமும் திருமறை மாநாட்டுக் குழுவினரிடம் இது பற்றி தெரிவித்தேன். அவர்கள் 12 திருமறையின் குறையிசை பதிவுக்கு நிதி தந்தனர். மயிலாப்பூர் ஓதுவார் பா சத்குருநாதன் 4274 பாடல்களையும் பாடித்தந்தார். அதை தளத்தில் இட்டோம். பின் குரல் இசை பதிவின்றி இருந்த திருக்கோவையார் மற்றும் 10, 12 திருமறைகள் மட்டும்தான். அதையும் மாநாட்டுக் குழுவினரிடம் தெரிவிக்க அங்குள்ள அடியவர்கள் அதற்கான நிதி செலவை ஏற்றனர். பணி நடைபெறுகிறது. சில 1000 பாடல்கள் மட்டுமே ஒளிப்பதிவாகாமல் எஞ்சியுள்ளன. 12 திருமுறைகளை சிங்களம், பர்மியம், மலாய் ஆகிய 3 மொழிகளுக்கு மொழிபெயர்க்கும் பணி தொடங்க உள்ளது. ஆங்கில மொழிபெயர்ப்பு முழுமையாக முடிந்துவிட்டது. கன்னடம், மலையாளம், தெலுங்கு, சம்ஸ்கிருதம், ஹிந்தி ஆகிய மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு பணிகள் நடந்து வருகின்றன. உலகம் முழுக்க 12 திருமுறை பாடல்களை முழுமையாக எவரும் இணையத்தில் கேட்கலாம். 274 கோயில்களின் காணொலிகளையும் பார்க்கலாம். பாட்டு முதற்குறிப்பையும் பாடலில் வரும் எந்த சொல்லையும் தட்டச்சு செய்து தேடி உடன் பாடலை பெறலாம். பதிப்பு துறையில் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்பட்டது எப்படி? யாழ்ப்பாணத்தில் என் தந்தையார் ஒரு அச்சுக்கூடம் வைத்திருந்தார். அங்கேதான் பதிப்பு பணியில் எனக்கு பயிற்சி. சென்னையில் 1980 காந்தலகத்தை தொடங்கும் போது இழைத்துக்கோள் இலக்கிய பாலம் என்றுதான் தொடங்கினோம். இந்திய தமிழக நூல்கள் இலங்கையில் கிடைத்தன. ஆனால் இலங்கையில் பதிப்பாகும் எழுத்தாளர் நூல்கள் இந்தியாவில் கிடைப்பதில்லை. அவை பற்றிய அறிமுகமும் இல்லை என்ற எண்ணம் இலங்கையில் உள்ளோருக்கு இருந்தது. பேரா கைலாசபதி, சிவத்தம்பி போன்றோரது நூல்களை NCBH வெளியிட்டது. பாரிநிலையும் கணேசலிங்கத்தின் நூல்களை வெளியிட்டது. ஆனால் டொமினிக் ஜீவா, அந்தனி ஜீவா, டேனியல், செங்கை ஆழியான் போன்ற சிறந்த எழுத்தாளர்களின் நூல்கள் இங்கே கிடைக்கவில்லை. அவை இங்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் காந்தலகத்தை ஆரம்பித்தோம். ஈழத்து எழுத்தாளர் படைப்புகளை தமிழ்நாட்டில் சந்தைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். 1986 பின்னர் தமிழகத்தில் விற்பனை களத்தை விரிவாக்கினோம். காந்தலகம் விற்பனை மையங்களை சிற்றூர்கள் தோறும் தொடங்கினோம். அவை வளர்ந்து மரமாகின. இன்றைக்கு வவுனியா, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு என இலங்கையின் பல பகுதிகளிலும் வாழும் 500 மேற்பட்ட ஈழத்து எழுத்தாளர்களது நூல்கள் தமிழகத்தில் கிடைக்கின்றன. இன்றைக்கு தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் நூல்களை மட்டுமே வெளியிடுபவர்களாக காந்தலகம், எஸ்போவின் மித்ர, சே கணேசலிங்கத்தின் குமரன் பதிப்பகம் ஆகிய 3 நிறுவனங்கள் இருக்கின்றன. மணிமேகலை பிரசுரம் கடந்த 4 புலம்பெயர்ந்த எழுத்தாளர்களின் 500 படைப்புகளை வெளியிட்டுள்ளது. புலம்பெயர்ந்த தமிழ் படைப்பாளிகளை தமிழக வாசக சந்தைக்கு அடித்தளமிட்டது காந்தலகம். தொடர்பவர்கள் பலர், காந்தலகத்தின் முக்கிய பணி என்று எதை சொல்வீர்கள்? இணையம் பரவலாக அறிமுகமான காலகட்டத்திலேயே, ஒருங்குடி எழுத்துக்கள் வராத பொழுதிலேயே 1998 இணையத்தில் தமிழ் புத்தக விற்பனை தளமான www.tamilnool.com முதன் முதலில் உருவாக்கியது ஒரு முக்கிய பணியாகும். தமிழகத்தின் சிறு சிறு பதிப்பாளர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு அவர்களது நூல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம். 2000 பதிப்பாளர்களின் 40,000 நூல்களை பற்றிய விவரங்களை வலையேற்றினோம். உலகளாவிய நிலையில் எந்த தமிழ் நூல் வேண்டுமானாலும் அதை பெரும் வண்ணம் தளத்தை வடிவமைத்தோம். சமீபத்தில் மறைந்த எழுத்தாளர் கிருஷ்ணா டவின்சி அப்போது ஆங்கில புத்தகங்களை வெளியிடும் அமேசான் தளத்திற்கு சமமான தளம் என்று 1999 குமுதம் தீபாவளி மலரில் பாராட்டி எழுதினார். அந்த ஆண்டிலேயே வலைத்தளத்தை 700 ஆசிரியர்கள், 32 பாட வகைகள், 40,000 புத்தகங்கள், 2,000 பதிப்பாளர்கள் கொண்டதாக வடிவமைத்து முன்னோடியான இடத்தை பிடித்தோம். 2வது பணியாக தமிழ்நாட்டில் தினமணியுடன் இணைந்து 44 இடங்களில் புத்தக காட்சியை சமகாலத்தில் நடத்தினோம். 175 பதிப்பாளர்களின் நூல்கள் அதில் இடம்பெற்றன. 3வதாக விற்பனையாளர், சிறு பதிப்பாளர் வலைப்பின்னலை உருவாக்கினேன். பொதுவாகவே ஒரு தமிழ் வாசகனுக்கு எந்தெந்த தலைப்புகளில் என்னென்ன புத்தகங்கள் வெளியாகின்றன என்பது தெரியாது. சிறு பதிப்பாளர்கள் தாம் இருக்கும் ஊர்களில் புத்தகத்தை பதிப்பித்து விற்பனை செய்வார்களே தவிர அது பரவலாக வாசக கவனத்திற்கு வராது. விழுப்புரத்தில், பாண்டிச்சேரியில், நாமக்கல்லில் வெளியாகும் புத்தகங்களை பற்றி சென்னை வாசகனுக்கு தெரியாது. அதனை மாற்ற நான் பதிப்பாளர்களை தொடர்பு கொண்டு ஒரு வலைப்பின்னலை உருவாக்கினேன். அதனால் தற்போது சிறு பதிப்பாளர்களை தெரிந்து கொண்ட விற்பனையாளர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள். நேற்று மணிமேகலை பதிப்பகம் ரவி தமிழ்வாணன் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். ஐயா, நான் உலகம் முழுக்க கண்காட்சி நடத்த நீங்கள்தான் எனக்கு களமமைத்துக் கொடுத்தீர்கள். இன்றைக்கு நான் டோக்கியோ, துபாய் என புத்தக கண்காட்சிகளுக்காக போய்க் கொண்டிருக்கிறேன். www.tamilnool.com மூலமாக எங்களிடம் மிக அதிகமாக புத்தகங்களை வாங்குகின்ற வாடிக்கையாளராகவும் நீங்கள் உள்ளீர்கள் என்று அவர் எழுதியிருந்தார். பதிப்பாளர்கள் எப்போதுமே தமக்குள்ளே போட்டி மனப்பான்மையில்தான் இருப்பார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. எழுத்தாளர் படைப்புகள் எவர் பதிப்பித்தாலும் மக்களை சென்று அடைய வேண்டும் என்ற புது கண்ணோட்டம் காந்தழகத்துக்கு உண்டு. அந்த கண்ணோட்டத்தினால் பதிப்புலையில் பெரிய மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். இதற்கு 1990களிலேயே நாங்கள் அடித்தளமிட்டிருக்கிறோம். நல்ல தமிழுக்கு காந்தழகம் என்று சொல்வார்கள், அதன் பின்னணி என்ன? பிழையில்லாமல் தவறில்லாமல் செம்மையான நூல்களை பதிக்க வேண்டும், பதிப்பு தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்பது எங்களது அடிப்படை கொள்கை. கலைஞர் மு. கருணாநிதி தனது நூல்களை பதிப்பு சீராக்க வேண்டும் என்றால் சச்சிதானந்தனிடம் கொடுங்கள் என்று சொல்வார். நாங்கள் தமிழை செம்மையாக எழுதாதவர்களின் நூல்களை வாங்குவதே இல்லை. ஆங்கிலம் கலந்து எழுதுபவர்கள், வடமொழி கலந்து எழுதுபவர்கள், அவர்கள் பிரபல எழுத்தாளர்களாக இருந்தாலும் நூல்களை நாங்கள் பதிப்பிக்க மாட்டோம். ஒன்றிரண்டு கலப்பு இருந்தால் ஏற்கலாம், ஆனால் அதுவே அவர்களது நிலையாக இருந்தால் ஏற்க மாட்டோம். இதற்காகவே நாங்கள் தமிழ் புலவர்களை பதிப்பாசிரியராக வைத்திருக்கிறோம். இன்றைக்கு சென்னையில் இருக்கும் மிகச்சிறந்த தமிழ் பதிப்பாசிரியர் புலவர் வெற்றியழகன். செம்மொழி மாநாட்டு மலர் பதிப்பித்த போது அவரேதான் தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பனுடன் இணைந்து பணியாற்றினார். பேரா க. அன்பர்களிடமிருந்து பாரதிதாசன் விருது பெற்றவர். ஒரு காலத்தில் சரியான வேலை கிட்டாமல் திருவல்லிக்கேணியில் பரிசு சீட்டு விற்று கொண்டிருந்தார். என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் முழுநேர பணி கொடுக்கிறேன் என்று சொன்னேன். என்னுடன் ஓராண்டு பணியாற்றினார். முருகன் பாடல்கள், கம்பராமாயணம் போன்ற நூல்களை எல்லாம் பிழையின்றி பதிப்பித்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டின் பல பதிப்பகங்களுக்கு அவர் பதிப்பாசிரியராக இருக்கிறார். இன்றைய பதிப்பு தொழில் குறித்து உங்கள் கருத்து என்ன? இன்றைக்கு பதிப்பு தொழில் நிறையவே மேம்பட்டிருக்கிறது. 1980 நாங்கள் இந்த துறைக்கு வந்தபோது எழுத்தறிவு பெற்றவர்களின் விழுக்காடு 45% தான். 1948 இது 15% இருந்தது. ஆனால் இன்றைக்கு 91% தமிழர் எழுத்தறிவு பெற்றுள்ளனர். இந்த வளர்ச்சிக்கு பதிப்பு தொழிலின் இன்றைய வேகம் போதாது என்றுதான் சொல்ல வேண்டும். இணையம் இன்றைக்கு படைப்பாளிகளின் செய்திகளை தாங்கி வரும் ஊடகமாக வளர்ந்துள்ளது. எந்த படைப்பாளிக்கு இணையம் கை கொடுக்கிறதோ அவர் அங்கே இருக்கிறார். அதை பற்றி அறியாதவர்கள், இணையத்தை பயன்படுத்தும் சூழல் இல்லாதவர்கள் அச்சு பதிப்பாளர்களை தேடுகிறார்கள். தமிழ் புத்தகங்களுக்கு முன்பு பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கையை தவிர வேறு உலகளாவிய சந்தை இல்லை. ஆனால் இன்று உலகளாவிய தமிழ் வாசகர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வெளியே ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டில்லி என்று இந்தியாவின் பல மாநிலங்களில் 1 கோடி தமிழர்கள் வசிக்கிறார்கள். ஆனால் பதிப்பாளர்களும் புத்தக விற்பனையாளர்களும் அந்த சந்தைகளை நோக்கி செல்வதில்லை. இந்த துறையின் இன்றைய பிரச்சனைகள் என்ன? முதல் பிரச்சனை மெய்ப்பு பார்ப்பது. அதற்கான அவசியத்தை இப்போது பிழையோடும் பொருத்தமில்லாமலும் வெளிவரும் பல நூல்களை பார்த்தால் தெரியும். மெய்ப்பு பார்ப்பவர்கள் ஆண்டொன்றுக்கு 100 பேராவது இப்போது தேவை. இல்லாவிட்டால் பதிப்புத்துறை முன்னேறாது. புலவர் வெற்றியழகனை போன்ற துல்லியமாக மெய்ப்பு பார்ப்பவர்கள் மிகவும் குறைவு. அடுத்த முக்கிய தேவை எடிட்டர் எனப்படும் பதிப்பாசிரியர். அவர்தான் ஒரு நூல் செம்மையாக வெளிவர உதவுகிறார். ஆனால் தற்போது கிழக்கு பதிப்பகம் தவிர பெரும்பாலான பதிப்பகங்கள் நூலாசிரியர் எழுதி தருவதை அப்படியே வெளியிடுகின்றனரே தவிர பதிப்பாசிரியரை வைத்து கருத்து பிழை, சொற்பிழை, தகவல் பிழை போன்றவற்றை களைந்து செம்மையாக்கி வெளியிட முன்வருவதில்லை. ஒரு எழுத்தாளர் முதலில் ஜெர்மனி என்று எழுதியிருப்பார், பின்னர் அதே நூலில் செர்மனி என்று எழுதியிருப்பார். அதுபோல முதலில் ஒருங்குறி என்று சொல்லியிருப்பார், பின்னால் யூனிகோட் என்றிருப்பார். அறியாத ஒரு வாசகன் படிக்கும் போது அவனுக்கு இரண்டும் வேறு வேறோ என்ற எண்ணம் ஏற்படும். இது போன்ற பிழைகளை களைய பதிப்பாசிரியரால் மட்டுமே முடியும். பல நூல்கள் படிக்க சோர்வு தருவனமாகவும் கடின நடையிலும் தொடர்ச்சியின்மை, பத்தி பிரிப்பின்மை போன்ற பிழைகளுடனும் வெளியாவது இப்படித்தான். விளைவு, வாசகர்கள் அது போன்ற நூல்களை வாங்குவதை தவிர்த்து விடுவர். ஒரு பதிப்பாசிரியர் எழுத்தாளனுக்கும் வாசகனுக்கும் பாலமாய் இருக்கிறார். ஒரு நல்ல மெய்ப்பு பார்ப்பவரை பதிப்பாசிரியரை உருவாக்கும் பயிற்சி அளிப்பதற்கு ஏதேனும் பல்கலைக்கழகமோ அல்லது பட்டயம் தரும் நிறுவனமோ அமைக்கப்பட வேண்டும். கல்வியாளர் இம்முயற்சிகளை மேற்கொண்டால்தான் இத்துறை மேம்படும். பதிப்பு தொழில் வளர்ச்சிக்காக இதழ் ஒன்று நடத்தி வந்தீர்கள் அல்லவா? ஆம், பதிப்பு தொழில் உலகம் என்ற மாதாந்திர இதழ் ஒன்றை நடத்தி வந்தேன். பதிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், எழுத்தாளர்கள் நலன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும், அவர்களுக்கிடையே நல்லதொரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் பதிப்பாளர் விற்பனையாளர் உடன்பாட்டு ஒப்பந்தம் ஒன்றை அதில் வெளியிட்டேன். விற்பனையாளர்களிடம் விற்க புத்தகங்களை கொடுக்கும் பெரும்பாலான சிறு பதிப்பாளர்களுக்கு அந்த பணம் சரிவர கிடைப்பதில்லை. அதுபோல எழுத்தாளர்கள் தங்களுக்கு ராயல்டி சரியாக கிடைப்பதில்லை என்ற குறையை சொன்னார்கள். இந்த குறைகளை நீக்க ஏற்படுத்தப்பட்டதுதான் பதிப்பாளர் விற்பனையாளர் உடன்பாடு, விற்பனையாளர் எழுத்தாளர் உடன்பாட்டு ஒப்பந்தம் என்று பெரும்பாலான பதிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் அந்த உடன்பாட்டை பயன்படுத்தி வருகின்றனர். உங்களுடைய அறிவியல் ஆய்வு பணி பற்றி சொல்லுங்கள். ஐநா உணவு வேளாண் அமைப்பின் ஆலோசகராக சுமார் 7 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். உலக நாடுகள் பலவற்றுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறேன். பங்களாதேசம், தாய்லாந்து, பிரிட்டன், ஆஸ்திரேலியா என பல நாடுகளின் அழைப்பின் பேரில் பல மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். உலகளாகிய அளவில் கடலட்டை என்னும் உணவை பதனிடுவது குறித்த புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறேன். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அதன் புதிய உத்திகள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்திய கடற்சார் ஏற்றுமதி நிறுவனத்தினர் என்னை கிராமங்களுக்கு சென்று பயிற்சி அளிக்க சொன்னார்கள். கருத்தரங்குகளில் பேச சொன்னார்கள். அதுபோல சேது சமுத்திர கால்வாய் திட்டம் பற்றிய அறிவியல் பூர்வமான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு தமிழகத்தில் சுமார் 100 இடங்களுக்கு சென்று ஒளி ஒளி காட்சி நடத்தினேன். என் அறிவியல் கண்ணோட்டம் இப்படி பல நிலைகளில் பயன்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் கடந்த 26 ஆண்டுகளாக என்னுடைய கடற்சார் அறிவு உதவி இருக்கிறது. சச்சிதானந்தனின் சைவ தமிழ் பணிகள் மேலும் சிறக்க வாழ்த்தி விடைபெற்றோம். புத்தக சந்தை. 1986 நான் இந்த தொழிலுக்கு வரும்போது புத்தக சந்தைகளை நடத்தி கொண்டிருந்தோர் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத்தினர். அதன் தலைவராக இருந்தவர் ஒரு ஆங்கில பதிப்பாளர். வெளிநாட்டிலிருந்து ஆங்கில புத்தகங்களை ஆங்கில பதிப்பாளர் வரவழைப்பர். அவற்றை கல்வியகங்களுக்கு விற்பனை செய்வர். சங்கத்தில் தமிழ் பதிப்பாளர்களை ஊழுகாய் போல ஆங்கில பதிப்பாளர்கள் பயன்படுத்தி வந்தனர். தமிழ் பதிப்பாளர்களுக்கு அதனால் பயனொன்றும் கிடைக்கவில்லை. ஆங்கில பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர்களே எல்லா பொறுப்பிலும் இருப்பார்கள். கூட்டங்களை நடத்துவார்கள். குறிப்புகள் எல்லாம் ஆங்கிலத்திலேயே இருக்கும். அரசாங்கத்தின் நூலக ஆணை கிடைத்து விற்பனையானால் போதும் என்ற மனப்பான்மையிலேயே தமிழ் பதிப்பாளர்கள் இருந்தார்கள். நான் 1986 அந்த சங்கத்தில் இணைந்தேன். 1995 நடந்த கூட்டத்தில் நான் தமிழ் நூல்களை சந்தைப்படுத்தும் அமைப்பு இதுவா, அல்லது ஐரோப்பிய வட அமெரிக்க ஆங்கில பதிப்பாளருக்கு தமிழ்நாட்டில் சந்தையை அமைத்துக் கொடுக்கும் அமைப்பு இதுவா என கேட்டேன். ஆங்கிலத்தில் தான் பேசினேன். பிற தமிழ் பதிப்பாளர்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக அதே கேள்வியை தமிழிலும் கேட்டேன். உடனே ஒரு ஆங்கில பதிப்பாளர் எழுந்து சொன்னார், தமிழ் பதிப்பாளர்கள் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் என்றார். அன்றைக்குத்தான் தமிழ் பதிப்பாளர்கள் விழித்துக் கொண்டார்கள். 22-23 ஆண்டுகளாக ஆங்கில பதிப்பாளர்களை கோலோச்சி வந்த அமைப்பு என்னுடைய இடைவிடாத போராட்டத்தின் மூலம் முதல் முதலாக 2003 ஒரு தமிழ் பதிப்பாளர் தலைமைக்கு வந்தது. தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்கழகத்தின் தலைவர் முத்துக்குமாரசாமி தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத்தின் தலைவர் ஆனார். அந்த ஆண்டு முதலே கூட்டக்குறிப்பு தமிழில் இருக்க வேண்டும், தணிக்கை கணக்குகள் அறிக்கை தமிழில் அமைய வேண்டும், கடிதங்கள் தமிழில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நான் வலியுறுத்தி அவை நடைமுறைக்கு வந்தன. இன்றைக்கு புத்தக காட்சியின் கோலமே மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் எங்கு புத்தக காட்சி நடந்தாலும் அது தமிழ் பதிப்பாளர்களின் புத்தக காட்சியாக இருக்கிறது. சென்னை புத்தக காட்சியில் 600-700 அரங்குகள் இருந்தால் அதில் 400-500 அரங்குகள் தமிழ் பதிப்பாளர்களின் அரங்காக இருக்கிறது. என் தந்தை ஒரு முன்னோடி. யாழ்ப்பாணத்துக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது, ஆறுமுக நாவலர் மரபு. எதை அச்சிட்டாலும் அது விளம்பரமோ துண்டறிக்கையோ நூலோ எதுவாக இருந்தாலும் அதனை அச்சிடும் முன் பண்டிதர்களை வைத்து மெய்ப்பு பார்த்து செப்பனிட்ட பின்னரே அச்சிடும் வழக்கம் யாழ்ப்பாணத்தில் பலரிடம் உண்டு. அவ்வாறு மெய்ப்பு பார்ப்பவர்களே பதிப்பாசிரியரும் ஆவர். என் தந்தையாரும் இதை பின்பற்றினார். பண்டிதர் மயில்வாகனன், புலவர் ஆறுமுகம், தமிழ் திரைப்பட இயக்குனர் வி சி குகநாதனின் சித்தப்பா, புலவர் சிவபாத சுந்தரம் என பலர் எங்களுக்கு பதிப்பு ஆசிரியர்களாக இருந்தனர். பள்ளி ஆசிரியர்களாக வேலை பார்த்த இவர்கள் என் தந்தையாரின் நண்பர்களும் கூட. நாங்கள் கணித புத்தகத்தை அச்சிட்ட போது 2 கணித ஆசிரியர்களை பதிப்பாசிரியர்களாக வைத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றுக்கொன்றும் உடனான செய்திகளை ஒரே புத்தகத்தில் வெவ்வேறு பக்கங்களில் கொண்டவையாக பல நூல்கள் தமிழ் புலமெங்கும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பாட புத்தகங்களில் கூட இந்த சீரின்மை இருக்கின்றது. என் தந்தை எனக்கு அளித்தது பிழை நீக்கி வெளியிடும் குடை. சென்னைக்கு வந்து காந்தலகம் அமைத்து 25 ஆண்டுகளாக அதே நோக்கோடு நடத்த முயல்கிறேன். எங்களிடம் ஒரு நூல் வந்தால் அதை மெய்ப்பு பார்த்து தரம் பிரித்து வெளியிட குறைந்தது சுமார் 1 மாதம் ஆகும். எழுத்தாளர் கொடுப்பதை அப்படியே வெளியிடுவதில்லை. குறைந்த எண்ணிக்கையில் நாங்கள் பதிப்பித்தாலும் தரம் எங்களுக்கு மிக மிக முக்கியம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.